الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: اتق النار ولو بشق تمرة، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமனுமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியாங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. துணை ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய தடைகளை ஹராம்களை முற்றுமுழுதாக தகுந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தக்குல்லா ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதில் 50 வீதமான பகுதியை கழித்த நிலைமையில் நாம் உட்கார்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரமலான் என்று சொல்கின்ற மாதம் நம்மை தூய்மைப்படுத்தக்கூடிய, நமது பண்பாடுகளை திருத்தக்கூடிய, நமது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மாதம் என்பது நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விடயமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் நாம் இப்பொழுது ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் சென்ற ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் இடையில் என்ன மாற்றம், சென்ற இந்த ரமலானுக்கு முன்னால் இருந்த என்னுடைய பழக்க வழக்கங்களில் என்ன முன்னேற்றம், என்னுடைய கொடைத்தன்மை செலவழிக்கின்ற பண்பில் என்ன முன்னேற்றம், என்னுடைய விவாதத்தில் என்ன முன்னேற்றம், என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என்ன மாற்றம், சமூக வாழ்க்கையில் என்ன மாற்றம், தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன மாற்றம் என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலைமைகளை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரமலான் வரும் போகும் அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடுபடி காலம் மாறி மாறி வரும். ஆனால் நாம் நம்மை இன்றோ நாளையோ நமது வாழ்க்கை முடிவடையலாம். அடுத்த நிமிடம் நாம் மையத்தென்ற பெயரை அடையலாம். நாளைய தினம் இந்த நேரத்தில் நாம் உயிரோடு இருப்போமா என்பது நமக்கு சந்தேகத்துக்குரிய ஒரு விடயம். கண்ணியமானவர்கள், இந்த நிலைமையில் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது நாம் இப்பொழுது இந்த நிலைமையில் மரணித்தால் அல்லாஹ்வை எந்த நிலைமையில் சந்திக்கலாம், அல்லாஹ் நம்மை எப்படி சந்திப்பான், கபருடைய வாழ்க்கை எப்படி அமையும், மக்களுடைய நிலைமை எப்படி அமையும், கேள்வி கணக்கு எப்படி அமையும், நன்மைகள் நெருக்கப்படக்கூடிய தராசி நன்மைகள் அதிகமாக இருக்குமா, பாவங்கள் அதிகமாக இருக்குமா என்று சிந்திப்பதற்குரிய ஒரு மாதமாக இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பில் நபி அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை மிக கண்ணியமாக வரவேற்றார்கள். மிக கண்ணியமாக சில தினங்களுக்கு முன்பே முன்னறிவிப்பு செய்வார்கள், ரமதான் வர இருக்கிறது. ரமதான் வந்த பிறகும் சொல்வார்கள், ரமதான் கண்ணியமான பரக்கத்தான மாதம் வந்திருக்கிறது என்று இந்த மாதத்தை சிறப்பித்து நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே அதை வர்ணிப்பார்கள். ஏன் கண்ணியமானவர்களே, உள்ளத்திலே மகத்துவத்தை பதிப்பதற்காக. இந்த மாதத்தை பற்றிய ஒரு கண்ணியத்தை மனிதர்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவதற்காக வேண்டி நபியவர்கள் இந்த மாதத்தை அந்த அளவு வரவேற்று புகழ்ந்து சஹாபாக்களுக்கு ஏனைய மாதங்களை விட இந்த மாதத்தை மிகவும் சிறப்பித்து கூறியிருக்கிறார்கள். என்ன காரணம்? அவ்வளவு ஒரு கண்ணியமான உயர்ந்த அந்தஸ்துகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம். கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகை பரந்துக்கு 70 பரந்துகளுடைய நன்மை சாதாரண விடயம் அல்ல. ஒரு தொழுகை 70 தடவை தொழுது பாருங்கள், விளங்கும். ஒரு தொழுகையை 70 தடவைகள் தொழுதால் நமக்கு அதனுடைய களைப்பும் அதனுடைய வருத்தமும் நமக்கு சிரமமும் விளங்கும். அது ஒரு தொழுகைக்கு அல்லாஹ் தருகிறான் என்றால் நாம் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நமக்கு செய்த ஏற்பாடு. ஒரு சுன்னத்தான காரியத்துக்கு ஒரு பரந்துடைய நன்மையை தருவது என்பதும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. கண்ணியமானவர்களே, அதே போன்று நமது வாய் துர்நாற்றம் துருவாடை கூட அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரியை விட மனமானது என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய நமது துர்நாற்றத்தை கூட அல்லாஹ் வீணாக்குவதில்லை இந்த நோன்புடைய ரமதானுடைய பரக்கத்தினால். கண்ணியமானவர்களே, அவ்வளவு மகத்துவமான ஒரு ரமதானிலே சரி பாதியை நாம் கழித்த நிலைமையில் இப்பொழுது வீற்றிருக்கிறோம். இன்னும் அரைவாசிதான் நமக்கு மிகுதமாக இருக்கிறது. எனவே நாம் இதுவரைக்கும் இந்த ரமலானில் என்ன அல்லாஹ் எதிர்பார்த்த என்னென்ன அமல்களை செய்தோம்? குர்ஆன் இறங்கிய மாதம் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறான். குர்ஆனோடு நமக்கு என்ன தொடர்பு? எத்தனை ஜுசுக்களை ஓதினோம்? எத்தனை ஜுசுக்களை குர்ஆனில் ஓதி முடித்திருக்கிறோம்? ஒரு ஜுசு ஓதினாலும் 15 ஜுசு ஓதி முடித்திருக்க வேண்டும். இன்றைய சஹருக்கு முன்னர் 15 ஜுசு. கண்ணியமானவர்களே, குர்ஆனை ஒரு ஜுசு மோதாதவர்கள் நாம் இருந்தால் எப்படி நம்மை முஸ்லிம்கள் என்று சொல்வது? குர்ஆனில் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓதினால் 15 ஜுசு, ஒரு நாளைக்கு 3 ஜுசு ஓதினால் 1.5 குர்ஆன் முடிந்திருக்க வேண்டும். 1.5 குர்ஆன். கண்ணியமானவர்களே, குர்ஆனோடு தொடர்பாக வேண்டிய ஒரு மாதமாக இருக்கிறது. குர்ஆன் தான் நம்முடைய அடிப்படை. குர்ஆன் தான் அனைத்து நம்முடைய வாழ்க்கையுடைய வழிகாட்டி, நமது அறிவுகளுடைய முன்னோடி. அறிவுகளை கலைகளை எல்லா விதமான துறை சார்ந்தவர்களுடைய சகல துறைகளையும் நமக்கு குர்ஆன் தான் கற்றுத்தந்தது. குர்ஆன் தான் நமக்கு போதிக்கிறது. இந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்பு என்ன? குர்ஆன் ஓதுபவருக்கு அல்லாஹ் துஆ கேட்பவருக்கு கொடுக்காததை விட கூடுதலான பாக்கியங்களை கொடுக்கிறார். துஆ கேட்பவருக்கு கொடுக்காததை விட அதிகமான பாக்கியங்களை சௌகரியங்களை அல்லாஹ் குர்ஆன் ஓதக்கூடியவருக்கு கொடுக்கிறான் என்று அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட இந்த குர்ஆன் நாம் எந்த அளவுக்கு வைத்திருக்கிறோம்? நமது எத்தனை வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்து விட்டோம்? குர்ஆனில் எங்கு புரட்டி தந்தாலும் பிழை இல்லாமல் ஓத முடியுமா நம்மால்? குர்ஆனில் எந்த பக்கத்தை புரட்டி தந்தாலும் சரளமாக திக்காமல் பிழை இல்லாமல் தவறில்லாமல் ஓத முடியாதென்றால் நான் ஒரு பூர்த்தியான முஸ்லிம் என்று சொல்வதற்கு வெட்கப்பட வேண்டும். நான் இன்னும் எனக்கு முஸ்லிம் என்று சொல்லித்தந்த குர்ஆனை நான் ஓத தெரியாது. சொர்க்கம் நரகம் என்று சொல்லித்தந்த குர்ஆனை எனக்கு ஓத தெரியாது. கண்ணியமானவர்களே, வாழ்க்கையுடைய சகல துறைகளையும் எனக்கு சொல்லித்தந்த குர்ஆனை எனக்கு ஓத தெரியாது. உலகத்தையும் மறுமையையும் எனக்கு சொல்லித்தந்த குர்ஆனை எனக்கு ஓத தெரியாது. வியாபாரத்தை சொல்லித்தரக்கூடிய குர்ஆனை எனக்கு ஓத தெரியாது. விவசாயத்தை, விஞ்ஞானத்தை, மெய்ஞானத்தை, குவியியலை, பொறியியலை, கணக்கு, என்ன ரசாயனவியல், எல்லா துறைகளையும் இன்று அந்த துறையிலே பிஏ பட்டம், எம்ஏ பட்டம், கலாநிதி பட்டம் வாங்கிவிட்டோம். பெரிய லோ பேசுகிறோம், லோயர்மார்கள், என்ன சட்டம் பேசுகிறார்கள், நீதிபதிகள். குர்ஆன் ஓத தெரியாவிட்டால் உங்களுக்கு நீதிபதி என்ற பெயரை சொல்லித்தந்த குர்ஆன் உங்களுக்கு தெரியாது. கனிமாளர்களே, நீதித்துறையும் குர்ஆனில் இருக்கிறது. நீதிபதியும், நீதிபதியுடைய நிகழ்வும் குர்ஆனில் இருக்கிறது. சட்டத்துறையும் குர்ஆனில் இருக்கிறது. குர்ஆனை ஓத தெரியாத ஒருவர் இந்த பட்டத்தை அடைந்த என்ன பயன்? குர்ஆனை ஓத தெரியாத ஒருவர் கலாநிதி பட்டம் அடைந்த என்ன பயன்? குர்ஆனை ஓத தெரியாத ஒருவர் பெரிய புத்திஜீவியாக மாறி என்ன பயன்? குர்ஆனோடு தொடர்பில்லாத ஒருவர் எந்த துறையில் முன்னேறினாலும் அவர் அல்லாஹ்வின் பார்வையில் ஒரு குறையுள்ள மூமின். எனவே குரானை விளையாட வேண்டாம். குரானோடு தொடர்பை ஏற்படுத்துங்கள். குரானோடு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் குரானில் ஒரு ஹாபிலாக இருப்பது சிறப்புக்குரிய விடயம். சில முஸ்லிம் நாடுகளிலே டாக்டராக இருப்பார் ஹாபிலாக இருப்பார், நீதிபதியாக இருப்பார் ஹாபிலாக இருப்பார். ஏன்? கேவலம் விளையாட்டு வீரர் கூட இன்று ஹாபிலுல் குர்ஆனாக இருக்கிறார். எத்தனை தொழுகைகளை பாலாக்கி, எத்தனை இபாதத்துகளை பாலாக்கி பார்க்கிறோமே மெச்சுகளை, அந்த மெச்சு விளையாடக்கூடிய எத்தனையோ பேர் குர்ஆனுடைய ஹாபிலுகள் என்றால் அதை பார்த்து அமளிபாதத்தை பாலாக்கின்ற நமக்கு குர்ஆன் தெரியாது. கண்ணியமானவர்களே, குர்ஆனோடு தொடர்பாகுவோம். என்பது குர்ஆன் மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுக்குரியது அல்ல. மாணவர்கள் மதரசாவில் ஓதுகிறார்கள், மாணவர்கள் மதரசாவுக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். தராவியைக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய ஹிஸ்பு குர்ஆனை சரியாக ஓத தெரியாத மூத்தவர்கள் தான் முதலிடத்தில் உட்கார வேண்டும். குர்ஆன் என்றால் என்னவென்ற தெரியாத மூத்தவர்கள், பேரப்பிள்ளை கண்டவர்கள், எத்தனையோ பிள்ளைகளுக்கு தந்தையாக இருப்பவர்கள் அங்கே உட்கார வேண்டும். குர்ஆன் ஓதுவதை கேட்க வேண்டும், அங்கே ஒரு பக்கமா ஓத வேண்டும். எத்தனை உலகத்துடைய விடயங்கள் நமக்கு சரளமாக பாடம், தெளிவாக சொல்ல தேவையில்லை. எத்தனை பேருடைய வரலாறு பாடம், எங்கு பிறந்தார், எங்கே படித்தார், யாரை திருமணம் முடித்தார், எத்தனை பிள்ளை, என்ன பிள்ளை, எத்தனை விளையாட்டு விளையாடி இருக்கிறார், எத்தனை நடித்திருக்கிறார், எத்தனை சாதனை படைத்திருக்கிறார். இதுவெல்லாம் தண்ணி போன்று, தண்ணீர் குடிப்பதை விட சர்வசாதாரணமாக பேசுகிறோம். குர்ஆனில் ஒரு பக்கத்தை ஓத தெரியாவிட்டால் நான் முஸ்லீம் என்று யாரிடம் போய் வாதிடுவது? கேவலம். எனவே குர்ஆனோடு தொடர்பாங்கள் ரமலானில் மாத்திரம் அல்ல, இந்த ரமலானில் இருந்து பாருங்கள். ஒரு தொழுகைக்கு பின்னால் நான்கு பக்கங்கள் ஓதினால் ஐந்து தொழுகையில் ஒரு ஜுது முடியும். ஒரு தொழுகைக்கு பின்னால் இரண்டு தாள்கள் 15 வரி அந்த குர்ஆன் இருக்கிறது, ஹிஃபுல் குர்ஆன். அந்த குர்ஆனிலே தொழுகைக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் நான்கு பக்கங்கள் ஓதுவதற்கு கூடி போனால் 6 நிமிடம், 8 நிமிடம், 10 நிமிடம் என்று வைப்போம். ஒரு தொழுகை சொல்ல வந்த நாம் ஒரு 10 நிமிடம் போனிலும் நண்பருடனும் குரூப் குரூப்பா உட்கார்ந்து சலாம் கொடுத்தவுடன் பின்னால் உட்கார்ந்து அரட்டை அடிப்பது சிறந்ததா, நான்கு பக்கம் குர்ஆன் ஓதுவது சிறந்ததா? கண்ணியமானவர்களே, குர்ஆன் ஓதுவது சிறந்தது. ஒரு தொழுகைக்கு பின்னால் 10 நிமிடம் எடுக்க முடியாதா? தொழுகைக்கென்று கடையிலிருந்து அரை மணித்தாலும் எடுத்து வருகிறோம், 15 நிமிடத்தில் தொழுகை முடிகிறது, மற்ற 15 நிமிடம் பாதையிலும் சந்தியிலும் அரட்டை அடிப்பதில் கழிக்கிறோம். நான்கு பக்கம் குர்ஆன் ஓதினால் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடியும். 8 பக்கம் ஓதினால் 2 குர்ஆன் முடியும். 12 பக்கம் ஓதினால் ஒரு நாளைக்கு 3 குர்ஆன் நமக்கு தெரியாமலே முடிந்துவிடும். யார் ஓதினோம்? எத்தனை வாழ்க்கையில் ஒரு குர்ஆன் முடிக்காதவர்களும் இருக்கிறோம், கவலைப்பட வேண்டும். வாழ்க்கையில் ஒரு குர்ஆன் ஓதி முடிக்காதவர்களும் இல்லாமல் இல்லை. கண்ணியமானவர்களே, இந்த குர்ஆனை பற்றி ஒரு கேள்வி இருக்கிறது கபரில். இங்கு குர்ஆன் ஓதி குர்ஆனோடு தொடர்பானவர்களுக்கு தான் பதில் வரும். கண்ணியமான சகோதரர்களை விளங்கிக் கொள்ளுங்கள், உங்களுடைய வழிகாட்டி நூல் எது, வழிகாட்டி எது, வேதம் எது? இங்கு எக்ஸாம் எழுதியிருக்கும், ரமலான் போட்டியிலே 30 கேள்விகளுக்கும் பதில் அளித்து பணப்பரிசு பெற்றிருப்போம். இங்கு ரமலான் போட்டியிலே பணப்பரிசு பெற்றதால் சுவர்க்கத்தில் அந்த சல்ல குர்ஆனை நீங்கள் ஓத வேண்டும். குர்ஆன் நீங்கள் ஓதாமல் கபரில் பதில் வராது, கபரில் தடுமாறுவோம். எனக்கு தெரியாதே, இந்த பதில் தவறும். குர்ஆனோடு தொடர்பு இல்லாதவருக்கு இந்த பதில், ஓஹோ எனக்கு தெரியாதே, குர்ஆன் ஒன்று இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, எனவே குர்ஆனோடு இந்த ரமலானை குர்ஆனுக்குரிய ரமலானாக பெரிய பெரிய இமாம்கள் மேதைகள் வேற எந்த கலையிலும் பெரும்பாலும் ரமலானில் ஈடுபட மாட்டார்கள் அவர்களுடைய. அதனால்தான் அரபு கலாச்சாரங்கள் மதரசாக்கள் எல்லாமே விடுமுறை கொடுக்கப்படுகிறது. ஏன்? அங்கே பாடங்களை படித்து கொடுப்பதை விட இந்த பிள்ளை தன்னுடைய ஊருக்கு சென்று ஊருடைய மத்தியிலே தன்னுடைய வீட்டிலே அங்கே ஒரு இடத்தை ஒதுக்கி குர்ஆனை ஓதி மக்களுக்கு தொழுகை நடத்துவது சிறந்தது என்பதற்காகத்தான் விடுமுறை கொடுக்கப்படுகிறது. இல்லாவிட்டால் இல்லை கட்டுவதற்கு மிக சிறந்த காலம் தான் இந்த ரமலானுடைய காலம். இலகுவாக விளங்கும், உடம்பிலே பாரம் இல்லை, வயிறு காலியாக இருக்கிறது, பாடங்கள் பதியும். கண்ணியமானவர்களே, ஏன் விடுமுறை கொடுக்கப்படுகிறது? குர்ஆனை ஓத வேண்டும். இந்த படிக்கின்ற ஹாஃபில், இந்த மாணவர், இந்த மௌலவி மௌலவியாக மாறுவதற்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் ஊரில் குரானுடைய சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் விடுமுறை கொடுக்கப்படுகிறது. குரானோடு நபியவர்கள் கூட இரண்டு முறை விசேஷமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடன் குரானை ஓதி முடிப்பார்கள், ஓதி காட்டுவார்கள், ஓதுவதை கேட்பார்கள். கண்ணியமானவர்களே, நாம் எந்த திறமைக்கு வர வேண்டும் என்றால் குரானில் எந்த ஜுசுவை எந்த பக்கத்தை யார் புரட்டி தந்தாலும் அந்த பக்கத்தை எந்த பிழையும் இல்லாமல் நான் ஓத தெரிவேன், எனக்கு ஓத தெரியும் என்ற நிலைமைக்கு வந்தால் ஓரளவு நாம் ஈமானில் ஓரளவு பரவாயில்லை. மனனம் செய்வது அதைவிட மேலானது. எனவே குரானுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். குரான் இந்த முக்கியத்துவம் குறைந்து வருகிறது. கேவலம் நமது கையில் இருக்கின்ற போன், நமது கையில் இருக்கின்ற ஐபேட், நமது கையில் இருக்கின்ற டேப், நமது கையில் தூக்கி செல்கின்ற லேப்டாப், நமது வீட்டு மேசையில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர், நாம் நமது வீட்டில் இருக்கின்ற ரிமோட், இதற்கு கொடுக்கின்ற நேரத்தையும் குரானுக்கு கொடுக்கின்ற நேரத்தையும் பிரித்து பார்த்தால் சிலருடைய 99% அந்த கருவிகளுக்கு தான் வரும். ஏதாவது ஒரு கருவி கபரில் நமக்கு உதவி செய்யுமா? நமது லேப்டாப் அது எவ்வளவு பெருமதியாக இருந்தாலும் கபரிலே 1 inch இடத்தை வாங்கி தருமா நமக்கு? நமது போன் அது எவ்வளவு பெரிய பெருமதியான போனாக இருந்தாலும் கபரில் ஒரு சிறிய வெளிச்சத்தை கொண்டு வருமா? கண்ணியமானவர்களே, நமது வாகனம் எவ்வளவு கோடிக்கணக்கான ஏர் கண்டிஷன் ஏசி உள்ள வாகனமாக இருந்தாலும் சகல வசதிகளும் உள்ளே இருந்தாலும் ஸ்விம்மிங் பூல் நீச்சல் தடாகம் கூட சில வாகனங்களில் இருக்கின்றன. அப்படி இருக்கின்ற வாகனத்தை பாவித்து பிரயாணத்திலே குளித்துக் கொண்டு பிரயாணம் செய்தாலும் கபிரில் ஏற்படுகின்ற அந்த வெப்பம், கபிரில் ஏற்படுகின்ற அந்த உஷ்ணத்துக்கு 1 சொட்டு ஏசியை நமது வாகனம் தருமா? தராது. குரான் தரும், தொழுகை தரும், சதக்கா தரும், நோன்பு தரும். குரான் அழகான வாலிபருடைய உருவத்தில் அழகான தோற்றத்தில் வந்து நம்மை பாதுகாக்கும். சந்தனைகள் அந்த விஷஜந்துக்கள் வரும் பொழுது இந்த குரான் தடுக்கும். எந்த அளவு குரானோட தொடர்பா இருந்தமோ அந்த அளவுதான் காட் பண்ணும். குரானை காவாசி முக்கியத்துவம் கொடுத்தால் காவாசி தண்டனையில் இருந்துதான் தடுக்கும். முழுமையாக குரானுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இவரை தொடவிட மாட்டேன், இவர் என்னோடு இணைந்திருந்தார், இவர் லேப்டாப்போடும் போனோடும் டெப்போடும் இருக்கவில்லை, என்னோடு இருந்தார், எனவே நான் விட மாட்டேன். இது குரான் நமக்கு கபரில் தருகின்ற பரிசு. நோன்பும் அப்படித்தான், குரானும் நோன்பும். ஏன் ரமதானையும் குரான் இணைத்தல்லா சொல்கிறான், இரண்டும் பாலாடும், இரண்டும் பாலாடும். குரான் சொல்லும், யாருதா என்னை ஓதிக் கொண்டிருந்தான், தொழுகையில் ஓதினான், காலையில் ஓதினான், மாலையில் ஓதினான், இரவு பகலாக ஓதினான், நான் இவனை சொர்க்கத்துக்கு அனுப்பும் வரைக்கும் பாலாடுவேன், அல்லாவிடம் பாதாடும். நோன்பு சொல்லும், பசியோடு போட்டேன், தாகத்தோடு போட்டேன், விருப்பமான உணவு பசி இருந்தும் இச்சைகளை கட்டுப்படுத்தி எனக்காக உனக்காக என்னை அவனுக்குள் அடக்கி நோன்பாளியாக இருந்தான், பசியோடு வைத்தேன், இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பும் வரைக்கும் நான் உன்னிடம் பாதாடுவேன். இரண்டும் பாதாடும், இரண்டு வாதாட்டங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே கண்ணியமானவர்களே, இபாதத் அது முக்கியமா? குரானுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், குரானை படிப்போம், பெரியவர்களுக்கு என்ற வகுப்புகளை உருவாக்குவோம். எத்தனை வகுப்புகளுக்கு போகிறோம்? குறையாக நினைக்க கூடாது. வெளிநாடு செல்ல வேண்டும், யூகே செல்ல வேண்டும், பிரான்ஸ் போக வேண்டும், கனடா போக வேண்டும், இங்கிலீஷ் தெரியாது, 50 வயது வயோதிபர், 55 வயதிபர் ஆங்கில கிளாஸ் போகிறார், ஸ்போக்கன் இங்கிலீஷ் போகிறார். ஏன்? 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்க முடியும். இங்கிலீஷ் உச்சரிப்பே வருதில்லை, அவருடைய பெயரை சரியா உச்சரிக்க தெரியாது, இங்கிலீஷ் படிக்கிறார், கோர்ஸ் போகிறார், அங்கே சிறிய மாணவர்களோடு சேர்ந்து ஸ்போக்கன் பண்ணுகிறார். சின்ன அவருடைய வகுப்பில் இவருக்கு 50 வயது, 20 வயதோடு ஜோடி போடப்படுகிறது. இவருக்கு 50, 55 வயது, 15 வயது சிறுவனோடு உரையாடுகிறார் ஆங்கிலத்தில். ஆனால் குரான் ஓதுவதற்கு வெட்கம். ஹசரத்திடம் சென்று குரானை கொடுத்து ஓதுங்களே, ஓதி காட்டுங்கள், எனக்கு படித்தார்களை கேட்பதற்கு வெட்கம். மறுமையுடைய வாழ்க்கையை நாசமாக தயார். இங்கே யூகேக்கும் கனடாக்கும் பிரான்சுக்கும் போவதற்கு ஆங்கிலம் படிக்க தயார் என்றால் கேவலமான சமூகம் தான். சம்பாதிப்பது தடை அல்ல, வருமானம் ஈட்டுவது தடை அல்ல, அது ஹலாலாக இருந்தால் அங்கே போய் கள்ளத்தொழில் செய்யாமல் நேர்மையாக செய்தால், கிரெடிட் கார்டிலே திருடாமல் நேர்மையாக செய்தால், என்ன 7-star விபச்சாரத்துக்கும் சாராயத்துக்கும் உதவி செய்யாத வேலையாக இருந்தால் பரவாயில்லை. ஆனால் குரான் இருக்கிறது கண்ணியமானவர்களே, அதை படிக்க வேண்டும் எத்தனை வயது போனாலும். சஹாபாக்களுடைய வயது 100 வயது தாண்டி குரானை மனனம் விட்டார்கள், ஹாஃபிள் ஆகினார்கள். கேவலம் நாம் எத்தனை ஜுசு பாடம். சல்மான் பார்சி எல்லாம் அவருடைய வரலாற்றில் ஏராளமான கருத்துக்கள். சிலருடைய கருத்து 250 வருடம் வாழ்ந்தார்கள். ஒரு கருத்து படி 120 வருடம், 150 வருடம் என்ற கருத்து. 120 வருடம் வாழ்ந்தார்கள். இஸ்லாத்துக்கு வந்து தாமதித்து நாம் மரணிப்பதே 60-70 வயதுக்குள் மரணித்து விடுகிறோம். நாம் என்ன காரணம் சொல்லலாம்? இதே குரான் ஒரு வயது தாண்டி விட்டதே அல்ல, சொல்ல முடியாது, அவரில் பதில் வராது. எனவே குரான் தொடர்பாக அடுத்த விடயம், கண்ணியமானவர்களே, இந்த ரமலானில் அதிகமானவர்களில் உள்ளத்திலே ஏற்படக்கூடிய எண்ணம் தான், ரமலான் வந்துவிட்டால் எங்களுடைய பொக்கெட் நிறைய வேண்டும், எங்களுடைய ஃப்ரிட்ஜ் நிறைய வேண்டும், எங்களுடைய வீட்டில் உணவுப் பொருட்களும் என்ன பார்சல்களும் நிறைய வேண்டும். சிலர் தான் சிந்திக்கிறார்கள், நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கின்ற மாதம், செலவழிக்கின்ற மாதம் ஜகாத் ரமலானில் தான் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல. ஆனால் ரமலானில் கொடுப்பவர் ரமலானில் கொடுக்க வேண்டும், ஏன் ஒரு வருடம் பூர்த்தியாகிறது. கண்ணியமானவர்களே, ஜகாத் விடயத்தில் சிலர் விளையாடுகிறார்கள். என்ன தெரியாதீர்களா, ஒரு வருடம் பூர்த்தியாகுவதற்கு ஒரு மாதம் இருக்கும். அல்லாஹ்வோடு ட்ரிக்ஸை பாவிக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய சதி புத்தியை, குறுக்கு புத்தியை பாவிக்கிறீர்கள், மக்களும் பாவிக்கிறார்கள். அல்லாவும் தன்னுடைய நுட்பத்தை பாவிக்கிறான். அல்லாவுடைய சூழ்ச்சி கடுமையானது. 10 மாதம் ஆகும் பொழுது அப்படியே ஒரு தொகை பணத்தை எடுத்து இன்னும் ஒரு பிசினஸிலே ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பதற்கென்றே இன்வெஸ்ட் பண்ணுகிறார்கள். ஜகாத் கொடுக்க கூடாது. 12 மாதம் பூர்த்தியாகினால் நான் ஜகாத்து கொடுக்க தேவைப்படும், எனவே இதை இன்னும் ஒரு பிசினஸிலே ரோலிங் பண்ணினால் எனக்கு ஜகாத் கடுமையாகாது என்ற குறுக்கு புத்தியை, ஷார்ட்கட்டை பாவிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது உங்களுடைய மனசுக்கே நீங்கள் பத்துவா கேட்டுக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதே குறுகுறுக்கும். அந்த பிசினஸ் முசீபத்தில் தான் முடியும். நோக்கமே ஒரு வியாபாரம் வந்தது செய்து கொண்டு போகிறீர்கள், ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நபர் உங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு வியாபாரம் கட்டாயம், அந்த வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுடைய இந்த ரோலிங், இந்த ரொட்டேஷன் சரியாக நடக்காது என்றால் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஜக்காத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நீங்கள் ஆரம்பித்தால் அது முசீபத்தான வியாபாரம், அது வரக்கத்தில்லாத வியாபாரம். எனவே ஜக்காத்தில் விளையாடுபவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்னும் சிலர் அவர்கள் நல்ல நோக்கத்தை தான் செய்கிறார்கள், ஜக்காத்தில் செய்கிறார்கள் தெரியுமா, அளக்காமல் அளவுகோல் இல்லாமல் கொடுக்கிறார்கள். அதாவது எப்படி தெரியுமா, உதாரணமாக அவருக்கு 10 லட்சம் ஜக்காத் கடமை, உதாரணம் சொல்கிறேன், 10 லட்சம் ஜக்காத் கடமையான ஒருவர் அவர் சரியாக அளந்தால் அவருக்கு 10 லட்சம் வரும். கண்ணியமானவர்களே, ஒன்றை தெளிவாக விளங்குங்கள், அவர் அளந்து பார்க்காமல், அவருடைய விகிதாசாரப்படி பார்க்காமல் அவர் 12 லட்சம் தாராளமாக கொடுத்தாலும் அவருடைய ஜக்காத் நிறைவேறாது. இதை தெளிவாக விளங்குங்கள். 10 லட்சம் தான் உங்களுக்கு ஜக்காத் கடமை. நீங்கள் ஜக்காத்தை கணக்கு பார்க்கவில்லை, உங்களுடைய வருமானத்தை பார்க்கவில்லை, ஸ்டப் பார்க்கவில்லை, உங்களுடைய விகிதாசாரத்தை பார்க்கவில்லை. 40 இல் 1 வீதம், 100 இல் 2.5 வீதம், 2 முறையில் பார்க்கலாம். 40 இல் 1 வீதம் நமது வருமானத்தை 40 பிரித்தால் 1 வீதம் நமது வருமானத்தை, நமது கொடுக்க வேண்டிய அந்த ஜக்காத் கடமையான பொருளை 100 பிரித்தால் 2.5 வீதம், 2 முறையும் இலகுவான முறைதான். அந்த முறையை பார்க்காமல் உங்களுடைய கடமையான ஜக்காத்துடைய அளவை விட கூட கொடுத்தாலும் கடமையான ஜக்காத் என்ற நீயத் உங்களுடைய உள்ளத்தில் அளவோடு வராவிட்டால் இமாம்களுடைய, புகஹாக்களுடைய விளக்கப்படி அந்த ஜக்காத் கடமையான ஜக்காத்தில் சேராது. நீங்கள் 2 லட்சம் கூடுதலாக கொடுத்திருக்கலாம், அது பொதுவான சதக்காவில் தான் சேரும். எனவே ஜக்காத்தை அளந்து கொடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஜக்காத்து விடயத்தில் இன்று சிலர் கொடுபோக்காக இருக்கிறார்கள், ஹஜ் விடயத்திலும் கொடுபோக்காக இருக்கிறார்கள். பெரிய பெரிய வசதி உள்ளவர்கள் இன்னும் ஹஜ்ஜு செய்யாத பெரிய பேர் இருக்கிறார்கள், ஹஜ்ஜு செய்யவில்லை. கண்ணியமானவர்களே, கடமையான ஹஜ்ஜை முடிக்க வேண்டும். ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் செய்யாமல் மௌத்தாகினால் கடும் எச்சரிக்கை வந்திருக்கிறது. ஹஜ்ஜுக்கு தயாராக வேண்டிய காலம் ஆரம்பிக்கிறது, அதனால் முன்வைக்கிறோம். ஹஜ்ஜு கடமையா? ஒவ்வொரு வருடமும் ஹஜ்ஜு செய்வதும் அந்த அளவு வரவேற்கத்தக்கதல்ல. ஹஜ்ஜே செய்யாமல் இருப்பதும் வரவேற்கத்தக்கதல்ல. கடுமையான ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும். இல்லாவிட்டால் அவர் யகூதியாக, அதே நஸ்வரானியாக, கிறிஸ்தவராக, யூதராக மரணிப்பதில் எனக்கு எந்த, எனக்கு பரவாயில்லை என்ற கருத்தில் அவர் யூதராக கிறிஸ்தவராக மரணிக்கட்டும். கண்ணியமானவர்களே, ஜகாத் கொடுக்கக்கூடிய காலம். ஜகாத் எதில் எவ்வளவு கடமை? இது உலமாக்களிடம் தனியே ஒவ்வொருடைய துறை சார்ந்த விடயம். இங்கு பொதுவான விடயத்தை ஜகாத் கொடுக்காத பணம் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். பேங்கில் இருக்கிறதா? அது 5 பேங்கில் இருக்கலாம். வீட்டில் நகையாக இருக்கிறதா? அது 1000 பவுனாக இருக்கலாம். மனைவிக்கு 100 பவுன், மகளுக்கு 50 பவுன் என்று பேர பிள்ளைகளுக்கு என்று 1000 பவுன் நகை இருக்கலாம். பாவிப்பதற்கு எவ்வளவு நமது குடும்பத்துக்கு தகுதியான நகையோ அது தாண்டி நாம் ஜகாத்தை கணக்கு பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதனுடைய அளவுகளை நாம் உலமாக்களிடம் தனிமையில் படிக்க வேண்டும், வியாபாரத்திலே பார்க்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஜகாத்து கொடுக்காத பணம் எப்படி குர்ஆன் நமக்கு பாதுகாப்பாமையுமோ, நோன்பு பாதுகாப்பாமையுமோ, ஜகாத்து கொடுக்காத பணம் பாம்பாக கபருக்கு வரும். பாம்பாக வரும், பயங்கரமான வழுக்கை தலை பாம்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலையிலே முடியில்லாத ஒரு பயங்கர பாம்பு ஒரு கொத்து கொத்தினால், ஒரு தடவை சீண்டினால் 70 முழம் கீழே போய் வருவாராம். ஒரு சொட்டு, ஒரு சொட்டுக்கு 70 முழம் கீழே. இன்று 90-100 மீட்டர் அங்கால் ஒரு சிக்ஸர், ஒரு பிளேயர் சிக்ஸ் அடித்தாலே பதியப்படுகிறது. 130-150 ஆகிவிட்டால் சாதனையாகிறது. கண்ணியமானவர்களே, இந்த பாம்புடைய ஒரு ஷாட் 70 மூலம் யாருக்கு? யார் அந்த போல் படுகின்றவர்? யார்? ஜகாத் கொடுக்காதவர், பணத்தை சேர்த்து சேர்த்து சுவிஸ் பேங்கிலும் அக்கவுண்ட் திறந்தவர். கண்ணியமானவர்கள், எந்த பேங்கில் அக்கவுண்ட் இருக்கலாம் பரவாயில்லை, ஹலாலான பேங்கா பரவாயில்லை, ஹலால் இஸ்லாமிய வங்கி முறையா பரவாயில்லை, தெளிவாக இது வட்டி வங்கி தான் என்று நாம் பணத்தை போட்டிருக்கிறோம். வட்டி கண்ணியமானவர்களே, அதிகமானவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். அதிகமானவர்கள் சம்பந்தப்படுவதனால் ஹலாலாக்க முடியாது, குர்ஆன் ஹராமாக்கிவிட்டது. இந்த வட்டி பணத்தால் தான் சிலர்கள் பெருநாளைக்கு செலவழிப்பதே இந்த வட்டி பணம் தான். நோன்பு சகல் சாப்பாடு இட்டாலும் இந்த வட்டி பணம். ஒரு நிமிடத்துடைய நோன்பு மேற்றுக் கொள்ளப்படாது. கால் வெடித்து விழுந்து மௌத்தாகினாலும் தொழுது தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. உடுத்திருக்கின்ற உடுப்பு வட்டி ஆடை, ஓட்டுகின்ற வாகனம் வட்டி வாகனம், கொடுக்கின்ற அரிசி பேக், ஈச்சப்பன பார்சல், ஈச்சம்பளம் பறக்கத்தான பணம் தான். வட்டி பணத்தில் கொடுத்தால் முசீபத்தான பணமாக மாறிவிடும். அது பலம் ரம்சம் தண்ணியை வட்டிக்கு வாங்கி கொடுத்தாலும் அந்த தண்ணி பறக்கத்தான தண்ணி தான், வாங்கி கொடுத்த விதம் ஹராம். எனது வட்டி அழியும். இந்த வட்டி பணத்துடைய முடிவென்ன? அழிவு, கேவலம். வறுமையிலே வயிறு பெருத்தவர்கள், உலகத்தினால் ஸ்மார்ட்டாக இருந்தவர்கள், உலகத்தில் பார்ப்பதற்கு நல்ல லுக்காக இருந்தவர்கள் வயிறு தள்ளி வருவார்கள். வயிற்றுக்குள் எண்ணெய் இருக்கும், சாப்பாடு அல்ல. நட்டுவக்காளி, தேல், பாம்பு, விஷஜந்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கும், அங்கே குடல்களை தின்று கொண்டிருக்கும். யாருக்கு இது? வட்டி. இதனாலோ தெரியாது, குறைக்கு சொல்லவில்லை. சில வட்டி செட்டியார்களுக்கு புள்ளை கற்பிணி பெண் போன்று வயிறு போட்டிருக்கிறது. மன்னிக்க வேண்டும், யாருடைய குறையை சொல்லி காட்டுவதல்ல, அதற்கென்று ஆடை உயர்த்தி பார்க்க வேண்டாம். விளங்கும் வட்டிக்கென்றே தன்னை அர்ப்பணித்தவர்களை பாருங்கள். வாழ்க்கையில் ஷேட் போட மாட்டான், ஷேட் போட நேரமில்லை அவனுக்கு. நமது மதத்தில் குறைவாக இருந்தாலும் இருக்கிறார்கள். அவருடைய தோற்றமே ஒரு அசிங்கமான தோற்றம். உலகத்திலேயே வயிறு பறிக்கிறது என்றால் மறுமையில் இப்படி இருக்கும். வட்டி அலையும். இந்த வட்டி பணத்துடைய வட்டி தொழிலுடைய வட்டி பணத்துடைய பாவம் எவ்வளவு பயங்கரம்! சொல்வதற்கு கூட நாவு கூசுகிறது, கேட்பதற்கும் காது கூசும். நம்மை 9.5 மாதம் சுமந்து இரத்தத்தை பாலாக ஊட்டி எத்தனையோ சாப்பாடுகளை தியாகம் செய்து, எத்தனையோ தூக்கங்களை நமக்காக தியாகம் செய்து, எத்தனையோ சாப்பாடை சாப்பிட்டவுடன் வாந்தி எடுத்து, எத்தனையோ சாப்பாட்டை கண்டவுடன் ஆசையோடு கை வைக்கும் பொழுதே வாந்தி, இப்படி நம்மை பெற்றெடுத்து மௌத்துக்கு அடுத்த வருத்தத்தோடு பெற்றெடுத்து சக்கராத்துடைய வருத்தம் கனிமணர் அனுபவிப்பவர்கள் தெரியும், அதை வர்ணிக்க முடியாது. ஒரு தாய் புள்ளியை பெற்றெடுக்கின்ற வருத்தம் கண்ணியமானவர்களே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆய் ஒன்று கண்டேன், கண்ணியமா நீங்களும் கண்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். ஒரே தடவையாக ஒரு மனிதனுடைய 100 முள்ளுகள் உடைந்தால் என்ன வருத்தமோ அதுதான் பிரசவ வருத்தம். ஒரே தடவையாக 100 முள்ளுகள் உடைந்தால் என்ன வருத்தமோ தாய் பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது வருத்தம். ஒரு விரல் உலுக்கினாலே எப்படி கஷ்டப்படுகிறோம். இப்படி பெற்றெடுத்து நம்மை வளர்த்த ஆளாக்கிய தாயோடு படுக்கையை பகரும் பாவம், தாயோடு ஏன் நாம் மறைக்க வேண்டும்? தெளிவா அதீசில் வந்தது, தாயோடு தகாத உறவு கொள்ளும் பாவம். சமூகத்திலே விஐபியாக விவிஐபியாக பெரிய ரிச் என்ற பெயர் எடுப்பதற்கு லோன் எடுக்கிறோம், ஆனால் தாயோடு தொடர்பு வைத்திருக்கிறோம் பாவத்தில். கேவலமானவா ஒதுங்குவோ, இஸ்லாமிய வங்கி முறை காட்டப்பட்டிருக்கிறது. சிலர்கள் வட்டி வங்கியை புகழ்கிறார்கள், இஸ்லாமிய வங்கி முறையை இகழ்கிறார்கள். அது உலமாக்களுடைய வழிகாட்டில் நடக்கிறது. அங்கு தவறு ஏற்பட்டால் அந்த உலமாக்கள் பொறுப்பதற்கு. நீங்கள் உலமாக்களை விட மேதைகளாக மாற வேண்டாம். ஆனால் வட்டி தெளிவாக அல்லாஹ் சொன்னான், அளித்தேன். இதை வைத்து நீங்கள் சக்காத் என்ன சதக்கா என்ன நீங்கள் முழு உலகத்துக்கு செலவழித்தாலும் ஒரு ரூபாய்க்கும் நன்மை கிடைக்காது. இதையும் சிந்தனை கூறும். அடுத்த கண்ணியமானவர்களே, ஒரு சில நிமிடங்கள் நமது சக்காத்தை குறிப்பிட்ட சாதாரணக்கை கொடுத்து வருகிறோம். ஒரு குடும்பத்தில் மூன்று பேரா, அந்த குடும்பத்துக்குள் மாத்திரம் சக்காத். ஐந்து பேரா, ஐந்து சகோதரர்களும் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கே சக்காத்தை கொண்டு போய் கொடுத்தால் என்ன அர்த்தம்? இதற்கு நான் கூட்டு சக்காத் மஸ்ஜித், ஒவ்வொரு மஸ்ஜிதும் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும், செய்ய வேண்டும். கூட்டு சக்காத் மக்களுக்கு எல்லோருக்கும் பிரயோசனம் தேரும். அதில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் சேர்க்க வேண்டியவர்கள்? எத்தனை ஏழைகள், எத்தனை அனாதைகள், எத்தனை விதவைகள், எத்தனை தொழில் இல்லாதவர்கள்? கனிமணி நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த மஸ்ஜிதுடைய ஊழியர்கள், அதை சொல்ல வேண்டும். பெருநாளை தியாகம் செய்கின்றவர்கள், குடும்பத்தின் நோயை தியாகம் செய்தவர்கள், எத்தனையோ மையத்தை ஜனாசாவை தியாகம் செய்த மஸ்ஜிதுடைய இமாம்கள், மாசிங்கள், மஸ்ஜிதுடைய டாய்லெட்டை கிளீன் பண்ணுவர், ஸ்லீப்பர் கவுண்டரில் இருப்பவர், ஸ்லீப்பர் கவுண்டரில் இருக்கக்கூடியவர், ஏர் செக்யூரிட்டி, இவர்கள் தான் நமக்கு மக்களை கிளீன் பண்ணி வைக்கிறார்கள். சொல்கிறோம் போகிறோம், நிம்மதியாக தூக்கம் வந்தாலும் சொல்லாவிட்டாலும் தூங்கிவிட்டு போகிறோம். மக்களில் தொழிலத்துக்கு போய்விட்டு போகிறோம், இக்காம சொல்லப்படுகிறது போய்விடுகிறோம். யார் கிளீன் பண்ணி வைக்கிறார்கள்? யார் தொழிலிக்கிறார்கள்? யார் இமா அதான் சொல்கிறார்கள். இவர்களையும் நமது பட்டியலை போட வேண்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களை, நமக்கு சமூக வழிகாட்டுகளை உருவாக்கக்கூடிய மதரசாக்கள், மதரசாவுடைய எத்தனை ஏழை மாணவர்கள் வருடக்கணக்கிலே கட்டணம் செலுத்த முடியாமல், அவர்கள் ஒரு வருடம் ஒன்றரை வருடம் என்று பீஸ் கட்ட முடியாமல் வீட்டுக்கு அனுப்பப்படுகிறார்கள். மதரசா தான் செய்யும். மதரசாவுக்கு மதரசாவுடைய ஒரு ஒரு பகுதியை நாம் ஜக்காத்தில் ஒதுக்கி அதை சதக்காவில் ஒதுக்கி அதையும் கண்காணிக்க வேண்டும். அடிப்படை வசதிகள் இல்லாமல் நடக்கின்றன. பாடசாலைகள், நமது அடுத்த கண் பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள், பிரின்சிபல்மார்கள், ஊழியர்கள், பாடசாலையுடைய இப்படியான விடயங்கள், இதற்கும் நம்முடைய ஒரு பங்கை ஒதுக்க வேண்டும். அதே போன்ற கண்ணியமானவர்கள் ஒரு சாரர் இருக்கிறார்கள். நைர்வியா சொல்லி முடிக்கிறேன். ஏழைகள், அனாதைகள், விதவைகள் பொதுவாக சொல்லிவிட்டேன், உங்களுக்கு தெரியும். வீடு இல்லாதவர்கள், காணி இல்லாதவர்கள், டொய்லெட் இல்லாதவர்கள், வீட்டு வசதி இல்லாதவர்கள், நோயாளிகள், இவர்களை தேடி தேடி கொடுக்க வேண்டும். இதற்குள் எல்லோரும் அடங்குவார்கள். ஒரு சாரர் இருக்கிறார்கள், நம்மிடம் ஏற்றிப்படுகிறார்கள், அடிபடுகிறார்கள். அவர்கள் அவருடைய வேலையை செய்யாவிட்டால் இன்று நாம் முழுப்பேரும் நோயாளியாக இருப்போம். அது யார் தெரியுமா? இங்கே முனிசிபலிலே வேலை செய்கின்ற, கான் கிண்டுகின்ற, ஜெனேட் கிளீன் பண்ணுகின்ற, இந்த ஊச்சை ஊச்சை கரத்தை தள்ளி திரிகின்ற, ஊச்சை வாளியை கிளீன் பண்ணுகின்ற இந்த கிளீனர்மார்கள், இவர்களிலும் முஸ்லீம்களை தேடி ஜக்காத்தை கொடுக்கலாம். அந்நியர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு உதவி செய்யலாம். வெளிநாடுகளிலே சில சகோதரர்கள் சொல்லும், அரபு நாடுகளிலே, முஸ்லீம் நாடுகளிலே இந்த கிளீனர்மார்களுக்கு பாதையிலே கடையிலே கூழ் வாங்கி கொடுப்பார்களாம், ட்ரிங்க் வாங்கி கொடுப்பார்களாம். கண்ணியமானவர்களே, அவர்கள் அந்த குப்பையை ஒரு நாளைக்கு அல்லாவிட்டால், நமது வீட்டில் இருக்கின்ற டஸ்ட்பினை ஒரு நாளைக்கு கொண்டு போகாவிட்டால் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியுமா? இவர்களுக்கும் நாம் ஒரு பங்கை ஒதுக்க வேண்டும். நமக்காக தியாகம் செய்வர்கள் சுருநாற்றத்தில் தான் வாழ்க்கை போகிறது. வாழ்க்கை முழுக்க நாற்றத்தில், கிருமிகளுக்குள், கொசுக்களுக்குள், எலும்புகளுக்குள், இவர்களையும் கவனிக்க வேண்டும். இது போன்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். விவசாயிகள் இருக்கிறார்கள், பாஸ்மார்கள் இருக்கிறார்கள், பணத்துக்குத்தான் செய்கிறார்கள், அந்த சம்பளம் விலைக்கு போதும். நிறைய கண்ணியமானவர்களே, நம்மை சக்காத்தின் சதக்காவில் இப்படிப்பட்ட விளைவீரர்களை சேர்த்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, எனவே இந்த ரமலானில் குரானோடு தொடர்பாகிய தான தர்மங்களோடு, ஜக்காத்தோடு, அல்லாஹ்வுடைய முழுமையான, அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற அனைத்து நன்மைகளையும் பரிபூர்ணமாக செய்கின்ற பக்குவத்தையும், அதற்குரிய பேணுதலையும், அதற்குரிய தேக ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. தலைவனுடைய பாவங்களை மன்னித்தருவதாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவதாக, புற முஸ்லீங்கள் மூமிங்கள் என்னுடைய பாவங்களை மன்னித்தருவதாக, தலைமையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக. நல்ல புனிதமான ஒரு மாதத்தில் கேட்கிறோம் யா அல்லாஹ். புனிதமான ஒரு நாளில் இருக்கிறோம் யா அல்லாஹ், நோன்பாளிகளாக இருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயாக, ரஹ்மத்தை மகசரத்தை பெற்ற கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக, நரக விடுதலை நமக்கு தருவாயாக, எங்கள் நன்மைகளை ஏற்றுக்கொள்வாயாக, பலகீனங்களை மறைத்து மன்னித்து விடுவாயாக, தலைவருடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக, வீடு இல்லாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ், தொழில் இல்லாமல் இருக்கிறோம் யா அல்லாஹ், நோயாளிகள் இருக்கிறோம் யா அல்லாஹ், எல்லாவற்றுக்கும் விமோசனத்தை தருவாயாக, பின்தங்கியவருடைய வாழ்க்கையை முன்னேற்றுவாயாக, யார் யாரெல்லாம் சமூகத்திலே கைவிடப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ மக்கள் அவர்களுக்கு நீ ரஹ்மத் செய்து அவர்களுக்கு மக்களுடைய கொடைகளை சென்றடைய வைப்பாயாக, உன்னுடைய அழகான ரிஸ்கை கண்ணியமா அவர்களை கொடுப்பாயாக, கலிமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.